வணக்கம் மாணவர்களே, உவாவின் குருகுலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் தரம் 11 பாட தமிழ் மொழியும் இலக்கியமும் பகுதியில் 3 பாடமாகிய பாரதியார் சுயசரிதையில் என்ற பாடத்தை நாங்கள் இன்று பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, பாரதியாரின் பல்சுவை பாடல்கள் எனும் பகுதியில் சுயசரிதை எனும் பகுதியில் பிள்ளை காதல் எனும் தலைப்பில் உள்ள 9-13 வரையிலான பாடல்களையே நாங்கள் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். பாரதியார் சுயசரிதை பிள்ளை காதல். மாணவர்களே, நாங்கள் நேரடியாக பாடலுக்கு செல்வோம். அந்த வகையில் முதலாவது பாடல் மாணவர்களே, அதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய பாட புத்தகம் அதே போல பயிற்சி புத்தகம் எழுதுகருவி என்பவற்றினை தங்களுடைய பக்கத்தில் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். 3 பாடமாகிய பாரதியார் சுயசரிதையை மாணவர்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சரி மாணவர்களே, நாங்கள் பாடத்துக்கு செல்வோம். முதலாவது பாடலை நாங்கள் பார்ப்போம். அதில் நான் வாசிக்கும் பொழுது பந்தி பிரித்தே வாசிக்கின்றேன். மாணவர்கள் அதை அமைதியாக செவிமடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்களே, நீர் எடுத்து வருவதற்கு அவள் மணி நித்திலம் புன்னகை சுடர் வீசிட போர் எடுத்து வரும் மதன் முன் செல போகும் வேளை அதற்கு தினம் தோறும் வேர் எடுத்து சுதந்திர நல் பயிர் வேழ்ந்திட செய்தல் வேண்டி மன்னர் தம் சீர் எடுத்து புலை இயல் சாரர்கள் தேச பக்தர் வரவினை காத்தல் போல. மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் வந்த இந்த பாடலை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அது சேர்த்து சேர்த்து எழுதப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு அதை சந்தி பிரித்து வாசித்து காட்டியிருந்தேன். அந்த வகையில் அந்த பாடலிலே முதலாவதாக அந்த பாடலிலே வருகின்ற நாங்கள் சில அரும்பதங்களை நாங்கள் பார்ப்போம். மாணவர்கள், நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, மணி என்பது அழகு, நித்திலம் என்பது முத்து, சுடர் என்பது பிரகாசம், போர் என்பது யுத்தம், மன்னர் என்பது அரசர், சீர் என்பது புகழ், புலை உயிர் சாரர்கள் பகைவர்கள் படை வீரர்கள், தேசம் என்பது நாடு. ஆம் மாணவர்களே, அந்த வகையில் நாங்கள் அந்த முதலாவது பாடல் என்ன சொல்லுகிறது, அதனுடைய பொருள் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் நீரெடுத்து வருவதற்கு என்ற பாடலின் மூலமாக நாங்கள் அதனுடைய பொருளை பார்க்கும் பொழுது, தண்ணீர் எடுத்து வருவதற்காக செல்லும் அவள் வெண்ணிற முத்து போன்ற புன்னகையானது ஒளி வீசிட மன்மதனானவன் காதல் போர் தொடுத்து அவளை காணும் யாவரும் காதலுற்று மயங்கும் வண்ணம் முன்னே சென்றான். இவ்வாறாக தினமும் அவள் செல்லும் போது விடுதலையாகிய நட்பயிரை வேரோடு பிடுங்கி அழிக்க நினைக்கும் மன்னர்களின் ஆட்சியையும் புகழையும் காப்பாற்றுவதற்காக உயிர் கொள்ளும் படை வீரர்கள் விடுதலைக்கு போராடும் தேசபக்தர்களை அழிக்கும் நோக்கில் அவர்களது வருகைக்காக காத்திருப்பதை போல, அதாவது படை வீரர்கள் தேசபக்தர்களை கொள்ளுவதற்காக அவர்கள் வரும் வரை காத்திருப்பார்கள், அதுபோல நானும் அவள் வருகைக்காக காத்திருந்தேன் என்று பாரதியார் அவருடைய அந்த காத்திருப்பினை சொல்லுகிறார். மாணவர்களே, இதில் ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரதியார் காதல் கவிதை சொல்லியிருந்தாலும் அதில் நாட்டுப்பற்று தேசப்பற்று பற்றி கட்டாயமாக கூறியிருப்பார். அதே கருத்தை தான் இதிலும் அவர் கூறுகிறார். காதலாக இருந்தாலும் அந்த காதலியின் வருகைக்காக இவர் எவ்வாறு காத்திருந்தாள் என்னும் பொழுது தேசபக்தர்களை கொள்வதற்காக படைவீரர்கள் எவ்வாறு ஒரு ஆவேசத்தோடு எவ்வாறு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்களோ அதுபோல நானும் காத்திருக்கின்றேன் என்று இவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். மாணவர்களே, சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக இரண்டாவது பாடலுக்கு செல்வோம். இரண்டாவது பாடல் இவ்வாறு வருகிறது. மாணவர்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்திலே இருக்கின்ற பாடலை பாருங்கள். நான் வாசிக்கும் பொழுதே அதை சந்திப்பித்து வாசித்து காட்டுகிறேன். சரி மாணவர்களே, இரண்டாவது பாடல். காத்து இருந்த அவள் போகும் வழி முற்றிலும் கண்கள் பின் அழகு ஆர்ந்து கழித்திட யாத்த தேர் உருளை படு மேளை தான் யாண்டு தேர் செல்லும் ஆங்கிலும் இடுப்புற்று என கோத்த சிந்தனையோடு ஏகி அதில் மல்கி கொண்டு நாட்கள் பல கழித்திட்டனன் பூத்த ஜோதி வதனம் திரும்புமேல் புலன் அழிந்து ஒரு புத் உயிர் எய்துவேன். மாணவர்களே, அந்த வகையிலே இந்த பாடலில் வந்த அரும்பதங்களை சற்று நோக்குங்கள். ஆர்த்து என்பது ஆராய்ந்து, யாத்த என்பது செய்த அல்லது உருவாக்கிய, புலன்கள் என்பது ஐம்புலன்கள். மாணவர்கள் நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐம்பொறிகள் வேறு, ஐம்புலன்கள் வேறு. ஐம்பொறி என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி என்பதாக அமைய பெறுகிறது. ஐம்புலன்கள் என்பது ஒரு ஒளி ஓசை நாற்றம் சுவை என்ற அடிப்படையிலே காணப்படுகிறது. மாணவர்களே, ஆகவே இதில் நீங்கள் நன்றாக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்தது மேளை என்பது கொம்புகளற்ற சிறுவிலங்கு, ஜோதி என்பது சுடர் அல்லது தீபம். மாணவர்களே, இதனுடைய பொருளை பார்க்கும் பொழுது அவ்வாறு காத்து கொண்டிருந்து, அதாவது முதல் பாடலிலே காத்திருந்தேன், அவ்வாறு காணும் ஆசையோடு காத்திருந்து அவள் செல்லும் பாதையெங்கும் என் கண்கள் பின்தொடர்ந்து அவளின் பின்னழகை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறது. கொம்புகளற்ற சிறிய விலங்கொன்று உருளுகின்ற தேர் சக்கரத்தில் அகப்பட்டு கொண்டு தேர் உருளும் பாதையெங்கும் சில்லுடன் இணைந்து இழுபட்டு செல்லுவதைப் போல அவள் நினைவுகளில் கலந்து அதன்பால் மகிழ்ச்சி கொண்டு பல நாட்கள் சந்தோஷமாக கழித்தேன். பிரகாசம் பொருந்திய அவளது அழகிய முகமானது திரும்பி ஒருமுறை என்னை பார்த்தாள் என் ஐ புலன்களும் ஒருங்கே அழியவிற்று புதுயிர், அதாவது புத்துயிர் பிறவியொன்றை பெறுவேன் என்ற அடிப்படையில் அழகான அந்த பொருள் அமைய பெற்றிருக்கின்றது. மாணவர்களே, நீங்கள் இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த பாடலிலே மாணவர்களே, காதலினுடைய தவிப்பு, காதலின் தவிப்பு என்ற அடிப்படையில் பார்த்தால் அவள் போகும் வழியெங்கும் கண்கள் பின்னழகு ஆர்ந்து கழிக்கின்றது என்ற அடிப்படையிலும், அவள் சிந்தனையில் சிக்கி தவித்தல் என்ற அடிப்படையிலும், அவள் என்னை நோக்கினால் மீண்டும் பிறப்பேன் என்ற ஒரு ஆவலையும், தேரில் இழுபட்டு செல்லும் சிறுவிலங்கு அதாவது அந்த சிறு விலங்கு எவ்வாறு அந்த தேரிலே அடிபட்டு அந்த தேர் செல்லுகின்ற வழியெல்லாம் தானும் செல்லுகிறதோ, அதுபோல அவள் சிந்தனையோடு தானும் இழுபட்டு செல்வதாக இந்த பாடலிலே அருமையாக பாரதியார் விளக்கி செல்லுகின்றார் மாணவர்களே. அடுத்து நாங்கள் மூன்றாவது பாடலை பார்த்தோமானால் மூன்றாவது பாடல் இவ்வாறு அமையப்பெறுகிறது. மாணவர்கள் புத்தகத்தில் இருக்கின்ற அந்த பாடலையும் நீங்கள் அவதானிக்கலாம். அந்த பாடலிலே இவ்வாறு சொல்லுகிறார், புலன்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற வெறுப்புடன் மானிடன் நலங்கள் ஏதும் விரும்புவன் அங்கு அவை நல் உரல் பெறல் தின்னம் தாம் என இலங்கு நூல் உணர் ஞானியர் கூறுவர் யானும் மற்றது மெய் என தேர்ந்துளேன் விலங்கு இயற்கை இலை எனில் யாமெலாம் விரும்பும் மட்டினில் வின் உரல் ஆகுமே என்று அருமையாக இந்த பாடலினுடைய பொருளை அமைத்திருக்கின்றார் மாணவர்களே பாரதியார் தன்னுடைய அந்த பாடலின் மூலமாக. அதனுடைய பொருளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இவ்வாறு அமையப்பெறுகிறது. மாணவர்கள் நன்றாக நீங்கள் இந்த பொருளை நீங்கள் அவதானமாக கேளுங்கள். புலங்கள் ஐந்தும் அந்த கரணங்களும் உயிரும் ஒன்று சேர்ந்து நிற்கும் நிலையிலே மனிதன் ஏதாவது நன்மையான காரியங்களை அடைய விரும்பி நின்றாயாயின் அவை யாவற்றையும் நிச்சயம் அவன் பெற்றுவிடுவான். மாணவர்கள் நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன, புலன்கள் ஐந்தும் அந்த கரணங்கள் நான்கும் உயிரும் ஒன்று சேர்ந்து நிற்கும் நிலையில் மனிதன் ஏதாவது நன்மையான காரியங்களை அடைய விரும்பி நின்றானாயின் அவை யாவற்றையும் நிச்சயம் பெற்றுவிடுவான். இதை, அதாவது இவ்வாறு பெற்றுவிடுவான் என்ற அந்த கருத்தினை, இதை விளங்குகின்ற நூல்களை ஆராய்ந்து உணர்ந்த ஞானியர்களே உறுதிப்படுத்தியுள்ளார்கள். நானும் அவை உண்மையானவை என்பதை மனதார ஏற்றுக்கொண்டேன். ஆனால் விலங்கு குணம் சிந்திக்காத தன்மை, விலங்கு குணம் இல்லாது நாமெல்லாம் இருப்போமாயின் விரும்பும் போதெல்லாம் வீடு பேற்றினை எய்தல் முடியும் என்றவாறு அந்த பாடலினுடைய பொருள் அழகாக அமையப்பெறுகிறது. மாணவர்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலே விலங்கு இயற்கை என்று ஒரு விடயத்தை பாரதியார் முன்வைக்கிறார். அது என்ன விலங்கு இயற்கை என்னும் பொழுது நீங்கள் யாது புரிந்து கொள்கின்றீர்கள்? விலங்கு இயற்கை என்பது பல பொருள் மீது ஆசைப்படுதல். அதாவது விலங்கானது பார்த்தீர்களேயானால், உதாரணமாக ஆடு மாடின இனங்கள் எடுத்துக்கொண்டால், அது எவ்வாறு ஓரிடத்தை விட்டு இன்னும் இடத்திற்கு சென்று தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக புல் மேய்கிறது. அதாவது அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சமாக இவ்வாறு பல்வேறு இடங்களிலே சென்று தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றது. இதுதான் விலங்கு இயற்கை. அதாவது பல பொருட்கள் மீது ஆசைப்படுவது. பல பொருட்கள் மீது ஆசைப்படுகின்ற பொழுது அது ஒன்றுமே கைகூடாது. நாங்கள் படுகின்ற ஆசை ஒன்றின் மீது, அதுவும் எங்களுடைய புலன்கள் ஐந்தும் அந்தகரணமும் கண்டிப்பாக உயிரும் கண்டிப்பாக ஒரே ஒரு விடயத்தை நினைப்பதாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கு அந்தகரணம் என்று நாங்கள் ஒரு விடயத்தை சொன்னோம். அந்தகரணம் என்றால் என்ன என்றால், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு விடயங்களையே அந்தகரணம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆவி என்பது பரிசுத்தமான உயிரை இங்கு அடையாளப்படுத்தி நிற்கின்றார். ஆகவே மாணவர்களே, மூன்றாவது பாடலிலே பாரதியார் என்ன சொல்கின்றார், நாங்கள் நினைத்த ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் புலங்கள் என்று சொல்லப்படுகின்ற சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் என்ற ஐம்புலன்களும், அந்த கரணம் என்று சொல்லப்படுகின்ற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற நான்கு விடயங்களும், ஆவி என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்தமான உயிரும் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற விருப்புடன், அதாவது ஒரே விடயத்தை விரும்பி நின்றால் அது கட்டாயமாக கைகூடும் என்பதை இவர் விளங்குகின்ற நூல்களிலே கற்று உணர்ந்திருக்கின்றார் என்றும், தானும் அதனை அனுபவித்திருப்பதாகவும் அவர் அதை கோரி நிற்கின்றார். அதே நேரம் நாங்கள் ஒரு பொருளை அடைய முடியாது போகின்றதற்கு காரணம் என்ன என்று அவர் விளக்குகின்ற பொழுது, எங்களுக்கெல்லாம் காணப்படுகின்ற விலங்கு இயற்கை, அதாவது பல பொருட்கள் மீது ஆசைப்படுகின்ற தன்மை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எந்த பொருளையுமே அடைய முடியாது என்ற கருத்தினையே இவர் அழகாக முன்வைக்கின்றார் மாணவர்களே. சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்த பாடலாகிய சூழும் மாய உலகினிற்கு என்ற பாடலுக்கு நாங்கள் செல்லுவோம். நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்திலே இருக்கின்ற அந்த பாடத்தினை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அழகாக அது சொல்லப்படுகின்றது. மாணவர்களை இவ்வாறு இருக்கின்றது: சூழும் மாய உலகினில் காணொரும் தோற்றம் யாவையும் மான தம் ஆகுமாள் ஆளும் நெஞ்சகம் அகத்து ஆசை இன்று உள்ளதேல் அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும். தாளும் உள்ளத்தார் சோர்வினர் ஆடுபோல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர் வீழும் ஓர் இடையூற்றனுக்கு அஞ்சுவோர் விரும்பும் யாவும் பெறார் இவர் தாம் அன்றே என்று அழகாக சொல்லுகின்றார் மாணவர்களே. அருமையான அந்த பாடலிலே இவ்வாறு சொல்லி நிற்பதை நாங்கள் அருமையாக நாங்கள் பார்க்கக்கூடும். அதாவது அந்த பாடலின் மூலமாக அவர் சொல்லுகின்ற அந்த கருத்தினை நாங்கள் பார்த்தோமே. ஆனால் எம்மை சூழ உள்ள மாணவர்களே, அந்த பாடலினுடைய பொருளை நாங்கள் அவதானிப்போம். எம்மை சூழ உள்ள போலியான இந்த உலகத்திலே காணுகின்ற யாவற்றையும் எமது உள்ளம் விரும்புமாயின், அதாவது இதிலிருந்து என்ன சொல்லுகிறார், இத உலகம் மாய உலகம், இதில் காணுகின்ற எல்லாவற்றையும் எமது உள்ளமானது விரும்புமாயின் இன்று எமது ஆள் மனதிலே இருக்கின்ற விருப்பத்தின் பயன், அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை ஆழமாக அதை கட்டாயமாக அடைய வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு நாங்கள் ஒரு பொருளை ஆழ்மனதிலே இருக்கின்ற விருப்பத்தின் பயன் நாளை அடைய முடியும் அல்லது நாளை அது நிறைவேறும். அதே நேரம் தாழ்ந்த சிந்தனை குணம் உடையவர்கள் சோர்வுடையவர்கள் ஆடு போல எங்கும் அலைந்து திரிந்து பல பொருட்கள் மீது ஆசைப்படுகின்றவர்கள் ஏற்படுகின்ற சின்ன இடையூறுக்காக பயப்படுகின்றவர்கள், அதாவது தாம் விரும்பும் எந்த விடயத்தையும் அடைய மாட்டார்கள் என்கின்றார். இங்கு தாழும் உள்ளத்தார் என்றால் என்ன என்று பார்த்தால், இழிந்த உள்ளம், அதாவது அவர்களுடைய நினைப்புகள் எல்லாம் இழிந்த ஒரு எண்ணமாகவே காணப்படும். இவ்வாறு இழிந்த உள்ளம் படைத்தவர்கள் எந்த பொருளையும் தாம் விரும்புகின்ற எந்த பொருளையும் அடைய மாட்டார்கள். மாணவர்களே, இதில் ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான்கு பண்புடையவர்கள் பற்றி சொல்லுகிறார். அதாவது என்ன, தாழ்ந்த சிந்தனை குணமுடையவர்கள் சோர்வுடையவர்கள் ஆடு போல எங்கும் அலைந்து திரிபவர்கள் பல பொருட்கள் மீது ஆசைப்படுகின்றவர்கள் ஏற்படுகின்ற சின்ன இடையூறுக்கு அஞ்சுபவர்கள். ஆகவே இவர்கள் தாம் விரும்புகின்ற எதையுமே அடைய மாட்டார்கள். மாணவர்களுக்கு மீண்டும் அந்த விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன, யார் தாழ்ந்த சிந்தனை உடையவர்கள் சோர்வுடையவர்கள் ஆடு போல எங்கும் அலைந்து திரிந்து பல பொருட்கள் மீது ஆசைப்படுபவர்கள் ஏற்படுகின்ற சிறிய இடையூறுக்கு பயப்படுகின்ற சுபாவமுடைய யாரும் தாம் விரும்புகின்ற எந்த விடயத்தையும் அடைய மாட்டார்கள் என்று நான்காவது பாடலிலே அழகாக சொல்லி நிற்கின்றார் மாணவர்களே. அடுத்து நாங்கள் ஐந்தாவது பாடலுக்கு செல்வோம். ஐந்தாவது பாடல் மிகவும் அருமையான ஒரு பாடல். சரி மாணவர்களே, அந்த பாடல் இவ்வாறு அமைகின்றது. விதியை நோவர் தம் நண்பரை தோற்றுவர் வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பர் சதிகள் செய்வர் பொய் சாத்திரம் பேசுவர் சாதகங்கள் புரட்டுவர் பொய்மை சேர் மதியினில் புலை நாத்திகம் கூறுவர் மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தரும் என ஓர்ந்திடார் கண் இல்லாதவர் போல திகைப்பர் கான். அருமையான அந்த பாடல் மாணவர்களே. அந்த பாடலை நான் மீண்டும் வாசிக்கின்றேன். விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர் வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பர் சதிகள் செய்வர் பொய் சாத்திரம் பேசுவர் சாதகங்கள் புரட்டுவர் பொய்மை சேர் மதியினில் புலை நாத்திகம் கூறுவர் மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தரும் என ஓர்ந்திடார் கண் இல்லாதவர் போல திகைப்பர் கான். அதனுடைய பொருள் இவ்வாறு அமையப்பெறுகிறது. என்ன? அதாவது தாம் நினைத்த பொருளை அடைய முடியாதவர் பற்றி, அதாவது ஒருவர் தான் விரும்புகின்ற நலன்கள் எவ்விதம் அடைந்து கொள்ளலாம் என்பது பற்றி இதில் சொல்லப்படுகின்றது. யார் அடைய முடியாதவர் எவ்வாறு செயற்படுவார் என்பது பற்றியும் அருமையாக சொல்லுகிறார். அதனுடைய பொருளை பார்ப்போம். தமது தலைவிதியை நினைத்து வருந்துவர், தன்னுடைய நண்பனை பழித்துரைப்போர், தனக்கு ஏற்பட்ட கோபத்தால் பகைவர்களை இழித்து உரைப்பார்கள், சூழ்ச்சிகளில் ஈடுபடுவோர், பொய்யான சாஸ்திரங்களை நம்புவோர், தமக்கு சாதகமான விடயங்களை மாத்திரம் அடிக்கடி எடுத்துரைப்போர், பொய்கலந்த புத்தியினால் கடவுளையே இல்லை என வாதிடுவோர், என்றைக்கும் அழிவில்லாத திருப்திகரமான விருப்பமே நட்கதியான முத்தியை பெற்று தருகின்றது என்பதை சற்றும் உணராமல் கண் இல்லாதவர்கள் போல வாழ்வார்கள். மாணவர்களே, இதில் ஒரு விடயத்தை இவர் ஆழமாக அழுத்தமாக சொல்லி நிற்கின்றார். என்ன என்றால், பாருங்கள், என்றைக்கும் அழிவில்லாத திருப்திகரமான விருப்பமே நட்கதியான முத்தியை பெற்று தருகிறது. அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை ஆழமாக நினைத்திருக்க வேண்டும். அந்த நினைப்பின் மீதே நாங்கள் எமது சிந்தனை எல்லாவற்றையும் செலுத்தியிருப்போமே ஆனால் அது எமக்கு கைகூடும் என்று அவர் அருமையாக உரைத்து நிற்கின்றார். இதை உணராதவர்கள் தான் கண்ணில்லாதவர்கள் போல வாழ்வார்கள் என்று இவர் அருமையாக சொல்லி நிற்கின்றார். இந்த பாடலில் வருகின்ற அரும்பதங்களை நாங்கள் சற்று நோக்கும் பொழுது, விதி என்பது தலைவிதி, வெகுளி கோபம், நிந்திப்பர் அவமானப்படுத்துவர், சதிகள் கபட வேலை அல்லது சதித்திட்டம், சாத்திரம் என்பது சம்பிரதாயங்கள், சாதகங்கள் பொய்யான ஜாதகம், புலை நாத்திகம் இழிவான நாத்திகம், நாத்திகன் என்பது கடவுள் இல்லை என்பவன், மதி என்பது புத்தி, மாய்ந்திடாத என்பது அழிந்திடாத, ஓர்ந்திடார் என்பது ஆராய்தல், திகைப்பர் என்பது பிரமிப்பர். ஆகவே மாணவர்களே, இந்த பாடலில் வெளிப்படுத்தும் கருத்து விரும்புவதை அடைய முடியாதோரின் இயல்பு பற்றியே சொல்லப்படுகிறது. அதை நான் மீண்டும் சற்று விரிவாக சொல்ல நினைக்கின்றேன். அதாவது தாம் விரும்புவதை அடைய முடியாதவர்களினுடைய இயல்பு பற்றி என்ன சொல்லுகிறார்கள் பார்த்தால், அவர்கள் விதியை நோவார்கள். முதலாவதாகவே தன்னுடைய விதியை நோவார்கள். அடுத்து தம் நண்பரை தூற்றுவார்கள். கோபத்தினால் பகைவரை நிந்திப்பார்கள். சதிகள் செய்வார்கள். பொய் சாத்திரம் பேசுவார்கள். தமக்கு சார்பான சாதகங்களை புரட்டுவார்கள். பொய்யான அறிவின் மூலமாக மதி புனை நாத்திகம் கடவுளே இல்லை என்பார்கள். ஒன்றை மட்டும் அவர்கள் உணர மாட்டார்கள். என்ன? மாய்ந்திடாத நிறைந்த விருப்பம்தான் எமக்கு கதிகள் யாவற்றையும் தரும் என்கின்ற அந்த விடயத்தை அவர்கள் அறியாது கண்ணில்லாதவர் போல திகைப்பார்கள் என்று இந்த பாடலின் மூலமாக பாரதியார் அழகாக சொல்லியிருக்கின்றார். அதாவது பாரதியாரினுடைய பிள்ளை காதல் பாடத்தின் மூலமாக அவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சமூகத்துக்கு ஒரு அருமையான விடயத்தை சொல்லி நிற்கின்றார். மாணவர்களே, இதில் அவர் என்னத்தை சொல்லுகின்றார் என்று பார்த்தால், ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் தான் வாழுகின்ற காலத்தில் ஒரு விடயத்தை, அதாவது விரும்புகின்ற ஒரு விடயத்தை அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், அதாவது அந்த ஐம்புலன்களும் அந்த கரணங்களும் ஆவியும் அந்த அதே நினைப்பிலேயே இருந்து செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்து இந்த பாடலின் மூலமாக புலப்படுகின்றது. அதை விடுத்து நாங்கள் அது ஒன்று இங்கொன்று என்று நாங்கள் பல பொருட்களின் மீது ஆசைப்படுவோமேயானால் எந்த பொருளையுமே அடைய மாட்டோம் என்கின்ற அந்த அருமையான கருத்து இந்த பாடலின் மூலமாக எமக்கு அறியப்பட விடுகின்றது. மாணவர்களே, அடுத்தது இந்த பாடத்தின் மூலமாக வருகின்ற வினாக்களை சற்று நாங்கள் பார்ப்போம். மாணவர்களே, எவ்வாறான வினாக்கள் இந்த பாடலின் மூலமாக வருகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போமேயானால், பாரதியார் கவிதைகளில் உள்ள சிறப்பு அம்சங்கள், அதாவது இந்த பிள்ளை தமிழ் பாரதியாரின் சுயசரிதையில் வருகின்ற இந்த பாடத்தின் வருகின்ற கவிதையில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன என்று பார்த்தால், எளிய பதங்கள் எளிய நடையில் கூறுகின்றார். பொதுசனங்களை விரும்பும் மெட்டு என்பன பற்றியாக அருமையா, இது வந்து கவிதை பாடலாக இருப்பதின் மூலமாக, இது கவிதையின் மூலமாக இங்கு பாடலின் சிறப்பான மெட்டு என்பன சிறப்புகளாக சொல்லப்படுகின்றது. மாணவர்களே, அடுத்ததாக தண்ணீர் அள்ள செல்லுகின்ற சிறுமியை இவர் எவ்வாறு வர்ணிக்கிறார். அவளுடைய முத்து போல வெண்ணிறமான பிரகாசிக்கும் புன்சிரிப்பு ஒளி வீசுகிறது. காதல் வேட்கையின் தூண்டப்படுகின்ற கரும்பு வெள்ளினையும் மன்மதனானவன் முன்னால் போகின்ற நேரத்திலே தினந்தோறும் செல்லுகிறார் என்ற அடிப்படையிலே இவருடைய அந்த சிறுமியின் மீது சிறுமியினை வர்ணிப்பதன் மூலம் வர்ணிக்கிறார். இதில் ஒரு உவமையணியினையும் கையாண்டுள்ளார் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் வருகின்ற வினாக்களை நாங்கள் பார்த்தோமையானால், பாரதியார் காதலால் உந்தப்பட்டு இழுப்பட்டு நாட்கள் கழிந்த விதம் எவ்வாறு காட்டப்படுகிறது, அதாவது அந்த பெண் பின்னே அவர் செல்லுகின்ற அந்த விதம் எவ்வாறு காட்டப்படுகின்றது என்பதனை இரண்டாவது பாடல் மூலமாக சொல்லுகின்ற அதே நேரம், அடுத்த வினாவாக பாரதியார் எப்போது புதிய பிறவியினை பெறுவேன் என்று கூறுகிறார் என்ற ஒரு வினா இந்த பாடலின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது பாடலிலே அடுத்த பாடல் வருகின்ற வினாவை, ஒருவன் எதனை விரும்பினால் எவ்விதம் கிடைக்கும் என்கின்றார் பாரதியார். அதாவது விரும்பிய யாவற்றையும் பெறுபவர்கள் யார் என்ற ஒரு வினா இங்கு சொல்லப்படுகின்றது. அடுத்தது ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் அந்த கரணம் என்ற ஐம்பொறிகள் எவை, ஐம்புலன்கள் எவை, அந்த கரணங்கள் எவை என்கின்ற ஒரு வினா முன்வைக்கப்படுகிறது. அடுத்தது ஒருவர் விரும்புவதை எதனால் அடைய முடியும் என்கின்ற ஒரு வினா இங்கு முன்வைக்கப்படுகிறது. அதாவது இந்த பாடலின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது மாணவர்களே, விரும்பியவுடன் எப்போது நாங்கள் விண்ணுலகம் செல்லலாம் என்கின்ற ஒரு வினா இங்கு முன்வைக்கப்படுகிறது. அடுத்தது விரும்பிய யாவற்றையும் பெறாதவர்களை பற்றி பாரதியார் எவ்வாறு குறிப்பிடுகின்றார், அதாவது விரும்பிய யாவற்றையும் பெறாதவர்கள் என பாரதியார் யாரை குறிப்பிடுகின்றார் என்கின்ற ஒரு வினா இங்கு முன்வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக விரும்பியதை பெற முடியாதவர்களின் குணநலன்கள் அல்லது குண இயல்புகளை பாரதியார் எவ்வாறு சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக மாணவர்களே, மானிடன் எதனை உணராது எவ்விதம் திகைத்து நிற்கின்றான், அதாவது ஐந்தாவது பாடலிலே வருகின்ற வினாவாக அமைகின்றது. என்ன, மானிடர் எதனை உணராது எவ்விதம் திகைத்து நிற்கின்றார் என்கின்ற அடிப்படையில் அந்த வினா அமையப்பெறுகின்றது. மாணவர்களே, இவ்வாறாக இந்த பாடலின் மூலமாக நாங்கள் வினாக்களை நாங்கள் அவதானிக்கலாம். மாணவர்கள், நான் இவ்வாறு கூறிய வினாக்களை நீங்கள் குறித்துக் கொள்கின்ற பட்சத்தில், அந்த வினாக்களுக்கு விடை எழுதி பார்க்கின்ற பட்சத்தில் மாணவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், கடந்த காலங்களில் இவ்வாறான வினாக்கள் பரீட்சைகளிலே வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல மாணவர்களே, இந்த பாடமானது வெறுமனே பரீட்சைக்கு விடை எழுதுகின்றதாக இல்லாமல் தங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல கருத்தினை இவர் முன்வைக்கின்றார். அதாவது, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பினை அடைவதற்குரிய வழி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாங்கள் விரும்புகின்ற ஒன்றை மாத்திரம், அதாவது எதை விரும்புகின்றோமோ அதை அடைய வேண்டுமானால் அதற்காக நாங்கள் ஐம்புலன்கள், அந்தகரணம், ஆவி என்கின்ற நான் மூன்று விடயங்களும் அதனையே நினைத்து செயல்படும் பட்சத்தில், நாங்கள் நினைக்கின்ற மாத்திரத்திலேயே விரும்புகின்ற பொருளை, அதாவது விண்ணுரம் பிறலாகும் என்று அருமையான கருத்தினை முன்வைத்து செல்கின்றார் மாணவர்கள். அது மாத்திரமல்லாது இன்னும் சற்று வினாக்கள் இருக்கின்றது, அதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது, பரீட்சை முன்னோடி மாதிரி வினாக்களாக இந்த வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். மாணவர்கள், இதை நீங்கள் குறித்துக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். உலகில் முதலாவது வினா, உலகில் பாரதிக்கு தனி சிறப்பை கொடுத்த சிறப்பம்சங்கள் எவை? அதாவது, பாரதியாருக்கு சிறப்ப உலகத்திற்கு சிறப்பம்சத்தை கொடுத்த சிறப்பம்சங்கள் எவை? பாரதியின் கவிதைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள பிரிவுகள் எவை? மூன்றாவது வினா, தண்ணீர் அல்ல சென்ற சிறுமி வர்ணிக்கப்படும் விதம் பாரதியார். அடுத்தது, பாரதியார் தனது பிள்ளை காதலில் சிறுமியை காண காத்திருந்த விதம் எவ்வாறு கூறப்படுகிறது? அடுத்த வினா, பாரதியார் காதல் வேட்கையால் தான் இழுபட்டமையும் பல நாட்கள் கழிந்தமையும் எவ்வாறு காட்டப்படுகிறது? அடுத்தது மாணவர்களே, பாரதியார் எப்போது புதிய பிறவியை பெறுவேன் என கூறுகிறார்? அடுத்தது மாணவர்களே, ஒருவன் தான் விரும்பும் நலன்களை எவ்விதம் விரும்ப வேண்டும்? அடுத்தது வினா, விரும்புவது கிடைக்கும் என்பதை பாரதியார் வலியுறுத்துகிறார் எவ்வாறு வலியுறுத்துகிறார்? அதாவது, விரும்புவது கிடைக்கும் என்பதை பாரதியார் எவ்வாறு வலியுறுத்துகிறார்? அடுத்தது மாணவர்களே, அடுத்த வினா, விரும்புகின்ற யாவற்றையும் பெறாதவர்கள் பெறாதவர்களின் குணப்பண்பு அடுத்தது மாணவர்களே, பின்வரும் அடிகளை தெளிவுபடுத்துக என்கின்ற ஒரு தலைப்பில் என்ற வினாவில், ஆடு போல அந்த 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 பகுதியிலிருந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஆடு போல தாவி தாவி பல பொருள் நாடுவோர், வீலும் ஓர் இடையூற்றினுக்கு அஞ்சுவோர், விரும்பும் யாவும் பெறார் இவர் தாமன்றோ என்ற இந்த வரியினுடைய பொருளை தெளிவுபடுத்துங்கள். அடுத்தது, ஆழ நெஞ்சக தாசை உளதேல் அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும் என்கின்ற இந்த வினாக்களுக்கு விடை எழுதி நீங்கள் அதை உங்களுடைய ஆசிரியர்களிடம் காட்டி அதனுடைய சரிப்பிழைகளை பார்த்துக் கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் இந்த பாடத்தின் மூலமாக ஒரு சிறந்த ஒரு நிபுணத்துவத்தினை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஆகவே இந்த விடுமுறை நாட்களை சிறந்த முறையில் கற்றலுக்காக பல மணித்தியாலங்களை செலவழிக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, அடுத்து வருகின்ற நாட்களில் மற்றும் ஒரு பகுதியின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஓ ஐலண்ட்ஸ் தமிழ் மகாவித்யாலயத்தின் தமிழ்பாட ஆசிரியர் ரா. ராஜீவ்காந்தி. நன்றி, வணக்கம்.